பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொடர்ந்து எங்களுடைய ஃபிக்குடைய சென்ற பாடத்தில் ஜும்ஆ தொழுகை சம்பந்தமான சில விடயங்களை நாம் பார்த்தோம். ஜும்ஆ நாளுடைய சிறப்பு, ஜும்ஆவுடைய தொழுகையை தவறு விடுவதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு, இது போன்ற சில விடயங்களை நாம் பார்த்தோம். இன்று தொடர்ச்சியாக ஷராயித்து வுஜூபிஹா என்ற தலைப்பில் அந்த ஜும்ஆ வாஜிபாகிறதுக்குள்ள நிபந்தனை, இது யார் யாருக்கு ஜும்ஆ கடமையாகும், ஏழு நிபந்தனைகளை கொண்டு ஒரு மனிதனுக்கு ஜும்ஆ வாஜிபாகி விடுகிறது. ஜும்ஆ யாருக்கு கடமை என்றால் ஏழு நிபந்தனைகள், அந்த ஏழு நிபந்தனைகளும் யார் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஜும்ஆ கடமை கட்டாயம் வாஜிப். அல் அவ்வல் அல் இஸ்லாம், முதலாவது முஸ்லீமாக இருக்கும், முஸ்லீம்களே தான் ஜும்ஆ கடமை. எனவே காஃபிருக்கு வந்து யாரும் வற்புறுத்தேராது, நீங்க ஜும்ஆ வெள்ளிக்கிழமை தொழுங்க. ஆனால் பொதுவாக அவர்களுக்கு கடமை அல்லாஹுவை விளங்கி அவனை ஏற்று அவனுக்கு அடிபணிவது உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய அது தார்மீக கடமை. அந்த கடமையில் அவர் பொடுபோக்கு செய்கின்ற காரணத்தினாலே கியாமத்தினால் அவர் தண்டிக்கப்படுவது அது வேறு விடயம். ஆனால் காஃபிருடைய பேரில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வந்து ஜும்மா கிடையாது. எனவே ஜும்மா யாருக்கு கடமை என்றால் முஸ்லீமாக இருக்கும், இஸ்லாம் அவரிடத்தில் இருக்கணும். இரண்டாவது அல் புலூ, பருவமடைந்தவராக இருக்கும். பருவமடையாதவர் வந்து தொழுகிறார் என்ற பிறத்தில் அவர்கிட்ட தொழுக கூடும், அவரை கிடைக்கிற முழு நன்மையும் கிடைக்கும். ஆனால் கடமை என்று வருகின்ற பொழுது, அதை விட்டால் பாவம் என்று வருகிற பொழுது, அது அவர் பருவமடைந்தவராக இருக்கும். ஃபலா தஜிபு அல ஸபி அன்னஹு கைரு முக்கல்ல, சிறுவர்களுக்கெல்லாம் அந்த ஜும்மா என்ன செய்யாது, கடமையாகாது. இதை கேட்டுட்டு போய் சின்ன பிள்ளைகளுக்கு பருவமடையாத 10 வயசு, 12 வயசு, 11 வயசு, 9 வயசு, 8 வயசு பிள்ளைகளை ஜும்மாவுக்கு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லலாது. அது கட்டாயம் அவங்கள அந்த சின்ன வயசுலேருந்தே பழக்கினா தான் அந்த பழக்கம் பக்குவமாக வரும். அவங்களுக்கு சில பேர் இருக்கிற அது இன்னும் கடமை இல்லை தானேன்னு சும்மா விட்டுடுறேன். உதாரணமாக ரமதானுடைய நோன்பு மாதிரி, நோன்பு பாவம் சின்ன பிள்ளை அவர் பெருசாயினே பிடிப்பார்னு விட்டால் நிச்சயமாக அந்த பழக்கம் வராது. சின்ன வயசுலேயே அந்த 5 வளையாதது 50 வளையுமான்னு கேட்பாங்க. சின்ன வயசுல அந்த பக்குவத்தை நாங்கள் கொடுக்கணும். ஆனால் கடமை என்று வருகின்ற பொழுது யாருக்கு கடமையாகும், இதை நாங்கள் விளங்கி வச்சுக்கொள்ளணும். அவர் பருவமடைந்து விட்டால் அவருக்கு கட்டாயம் ஜும்மா தொழுக தொழுதே ஆகும். இந்த விஷயம் முதலாவது இஸ்லாம், இரண்டாவது பருவமடைந்திருக்க வேண்டும், மூணாவது அல் அக்ல், புத்தி சுயாதீனம் உள்ளவராக இருக்கும். புத்தி பேதலித்தவர்களுக்கு வந்து ஜும்மாவோ எந்த கடமையோ அவர்களுக்கு இல்லை, நோன்பும் இல்லை, அவர்களுக்கு எந்த கடமையும் இல்லை. இஸ்லாத்தில் வந்து ஜக்காத்து மட்டும்தான் அவர்களுக்கு கடமை, அவருக்கு பொறுப்பானவர் அதை பார்த்து செய்யணும். மற்ற எந்த கடமையும் ஹஜ்ஜோ நோன்போ தொழுகையோ ஜும்மாவோ ஒன்றுமே அவருக்கு கடமை இல்லை. எல்லா அமலுக்கும் ஒரு நிபந்தனையாக கருதப்படுவது இந்த புத்தி சுய அக்கல் உள்ளவர்களாக, பகுத்தறிவு புத்தி சுயாதீனம் உள்ளவராக, தெளிவான புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புத்தி பேதலித்தவர்க்கும் ஜும்மா என்ற ஒரு தொழுகை கிடையாது. நாலாவது அது எந்த காலத்தில் இல்லை, அல் ஹுர்ரியத்துல் காமிலா, அது சுதந்திரமானவராக இருக்கும். ஒரு காலத்தில் கொத்தடிமைகள் இருந்தான், இந்த ஆடு மாடு வாங்குற மாதிரி அடிமைகளை விலைக்கு வாங்கு, மார்க்கெட்டுக்கு பஜாருக்கு சந்தைக்கு போனால் இந்த ஆடுகளை மாடுகளை ஒட்டகங்களை விற்கிற மாதிரி ஒரு இடத்துல கட்டி வச்சு அடிமைகளை விற்பாங்க. அந்த அடிமைகளை பார்க்கலாம், அவருடைய நிறத்தை பார்க்கலாம், அது ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க, அவங்களோட பொடியை பார்க்கலாம், அவர்கள் எவ்வளவு வயசு எப்படி இருக்குது என்று பார்க்கலாம், அவர்கள் படித்தவர்கள் யார் இருக்கிறாங்க, நல்ல வேலை வெட்டி தெரிஞ்சவங்க யார் இருக்கிற, இப்படி வாகனத்தில் கெட்டகரி இருக்கிற மாதிரி அந்த அடிமைகளும் அந்த காலத்தில் வாங்கி விற்கப்பட்டார்கள். அப்படியான அடிமைகள் வந்து அவர்களுக்கு ஜும்ஆ தொழுகை கட்டாயம் கிடையாது. அஞ்சாவது அது கூறா, அதாவது ஆண்களுக்கு தான் ஜும்மா கடமை, பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை. ஆனால் பெண்கள் வந்து தொழுகிறதுக்குள்ள அமைப்பைக்குது தொழுகிறாங்கன்னா தொழுக கூடும். எப்படி ஹரம்ல மக்கால மதியினால அரபு நாடுகளில் சில அமைப்புகள் ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க, வாராங்க ஜும்மா பெண்களுக்கான ஒதுக்குப்புறமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, ஜும்மா தொழுகிறாங்க. அவங்களுக்கு கூடுமா அல்லது அவங்க நுகர் தொழுடுமா, நுகர் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்கள் ஜும்மா விதியாக்கப்பட்டு ஒழுங்காக முறையாக ஜும்மா தொழுகை நடாத்தப்படுகின்ற இடத்துல பெண்களும் வந்து அந்த தொழுகையில அதுக்குள்ள ஏற்பாடுகள் செய்திருந்தால் வந்து கலந்து தொழுகிறாங்க, தொழுக கூடும். ஆனா அவர்களுக்கு கடமை இல்லை. ஃபலா தஜிபு அலன் நிசா, பெண்களுக்கு ஜும்ஆ வாஜிபாக மாட்டாது. காரணம் போடுறாங்க கிதாபுகள்ல, மேல இந்த அடிமைக்கு ஜும்மா இல்லைன்னு வந்துச்சே, இப்ப அது எங்கட காலத்து இல்லைன்றதுனால அதை விட்டு போட்டு. அதுக்கும் காரணம் சொல்றாங்க பாருங்க, லிஅன்னஹு மஷ்ஹூலுன் பிஹக்கி சையிதிஹி, அந்த அடிமையை வாங்கின எஜமான்ட சில வேலைகள் இருக்கு, அந்த வேலைக்காக வேண்டி அல்லாஹ் பார்க்கிறா பாருங்க. ஏண்ட கடமை விட்டாலும் பரவாயில்லை, உன்னை விலை கொடுத்து வாங்குறவன் கடமையில நீ குறை செய்யாது, நீ ஜும்மாவுக்கு வராட்டியும் பரவாயில்லை, உனக்கு கடமை இல்லை. அங்க அவருடைய ஹக்கல நீ சரியாக, அதாவது தொழிலாளிகள் வந்து தனக்கு மேலாக இருக்கின்ற முதலாளி மாற்ற வேலை செய்கின்ற பொழுது அர்ப்பணிப்போடு செய்யும். அடிமைகளுடைய விஷயத்துல பாருங்க, அதனாலதான் அல்லாஹ் அவருக்கு வாஜிபாக்காமல் இருக்கிறார். அவருடைய அந்த எஜமானுடைய வேலைகளை அவர் சரியா செஞ்சிட்டா சரி, அவர் ஜும்மாவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. யாரு வேலை செய்கிறாக்கள் அல்ல, நல்லா விலையும் கொடுக்கணும். சில பேர் தெளிவில்லாம விளக்கம் இல்லாம விலையும் கொடுவாங்க. இப்ப இந்த காலத்துல அப்படி ஒன்று இல்லை, அடிமைகளை விலைக்கு வாங்குற அப்படி ஒன்று இல்லை. அப்படி இருந்த காலத்துல கூட அவர்களுக்கு ஜும்மா கடமை இல்லை, முழு சுதந்திரம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கோம். அடுத்ததுதான் இப்ப நாங்க பாக்குறோம், ஆண்களாகத்தான் இருக்கோம், பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை. காரணம் என்ன, ரீசன் என்ன, லின்ஷிய காலிஹின்னஃபில் அவுலாதி வஷூனில் பைத், அவர்கள் வீட்டு வேலைகள்ல ஜும்மாவுக்கு வந்து பசியில போகக்கூடிய ஆண்களுக்கு சாப்பாட்டு சமைக்கிற விஷயங்கள், அவர்களுடைய சிறு பிள்ளைகளை பராமரிக்கிற விஷயங்கள், எல்லாம் பால் குடிக்கிற சின்ன கைப்பிள்ளைகள் எல்லாம் தூக்கிட்டு ஜும்மாவுக்கு வர தொடங்கினா அங்க ஒத்தருக்கும் பயான கேட்கவும் மேலாது, ஒழுங்கா தொழவும் மேலாது. அவர்களுடைய டியூட்டி என்ன, அவுலாதி வஷூனில் பைத், வீட்டு கடமைகள் பிள்ளைகளுடைய விடயங்கள்ல அவர்கள் வஹுசூலில் மஷக்கத்தில் அஹுன்ன பிவுஜூபில் ஹுதூரி ஃபீ வக்தின் மஹ்சூஸின் வ மக்கானின் முஅய்யன், குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த எல்லா வேலை பழுக்களையும் வச்சுட்டு அந்த பெண்களும் சேர்ந்து இழுபட்டு வார என்றது ஒரு இயற்கையிலே ஒரு கஷ்டமான ஒரு சிரமமான ஒரு கட்டம் அவங்க. அதனால அவர்கள் வீட்டோடு இருந்து வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கைங்கரியங்களை முறையாக செஞ்சிட்டாலே என்னது, அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கிடைத்துவிடும். எனவே அவர்களுக்கு அந்த கடமை, ஜும்மாவுடைய கடமை கூட, வீட்டு விஷயங்களை சரியாக கவனிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் பெண்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அல்லாஹ் இல்லாமலாக்கி இருக்கிறான். எனவே வேற வேற தேவையில்லாத விடயங்களுக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போறது, ஆண்கள் செய்கின்ற விடயங்களை எல்லாம் செய்கிறது என்பது எவ்வளவு பாரதூரமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா விஷயங்களும் தான், ஒப்பனா சில விஷயங்களை சொல்லல, ஒவ்வொருத்தரும் விளங்கி கொண்டா சரி, ஜும்மாவுக்கே வானம் நீங்க வீட்டில இருந்து கொண்டு இருங்கண்டா, மற்ற விஷயங்கள் நாங்க யோசிக்கணும். அசாதி ஆறாவது அஸ்ஸிஹத்துல் ஜிஸ்மியா, ஆரோக்கியம் உள்ளவரா இருக்கும். ஒரு நோயாளி அவர் இருக்காரு, அவருக்கு ஏலாது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், அல்லது எலும்பேலா நடக்கேலா சரியான சிரமம் சிக்கலாகிக்குது, ஒன்றுமே செய்ய இல்லாத ஒரு அமைப்பு வருத்தமாக இருக்கிறார் என்றால் அவர்களுக்கும் ஃபலா தஜிபு அலல் மரியம், ஒரு நோயாளிக்கு ஜும்மா கடமையாகாது. அல்லது எத்தல்லம் பிஹூரில் மஸ்ஜித், அவர் பள்ளிவாசலுக்கு வர முடியாமல் அவதிப்படுகின்ற அமைப்பில் ஒரு நோயாளியாக இருந்தால் அவருக்கு என்ன செய்ய தேவையில்லை, அவருக்கு ஜும்மா தேவல். ஔ பின் ஹிபாசிஹி, அல்லது சில பேர் தடுக்கப்படுறாங்க வெளியே போக இயலாது, தொழுக முடியும் வரைக்கும், ஜும்மா தொழ முடியும் வரைக்கும் அவர் ஒரு கோர்ட்லேயோ ஒரு ஜெயிலையோ அல்லது ரோட்டுகளை மூடி அல்லது வரவானம் தடை செய்யப்பட்டீர்கள், அவருக்கு ஜும்மா இல்லை, பிரச்சனையே இல்லை. அவர் என்ன செய்ய வேண்டியது, வீட்டில் இருக்க வேண்டியது. இப்ப கொரோனா பீரியட்ல எங்க நாட்டில் நடந்த ஆகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிகழ்வு என்னான்டா, அந்த ஜும்மா வந்து எல்லாரும் ஒன்று கூடுறத தடை செஞ்சு பள்ளிகள் ஒன்று கூட கூடாது என்ற சட்டம் இருக்கத்தக்கன சில சில தக்கியாக்கள்ல கூட என்ன செஞ்சாங்க, ஜும்மாவை தொலை கொடுத்தாங்க. அதுல விளைவு என்னண்டா, ஜம்மியத்துலமாவையும் மீறி அந்த ஒரு ஊர்ல ரெண்டு இடத்துல ஜும்மா செய்யறது வந்து அது கூடாது. சரி, ஒரு தங்கடத்திற்காக வேண்டி அதை கொடுத்த உடனே எல்லாரும் பிடிச்சு கொண்டாங்க, நிறைய பள்ளிகள் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஜும்மாவுக்கு அதின காலடியில தொழுது பழவி, காலடியில தொழுது பழகி அப்படியே ஜும்மா பிடிச்சிட்டாங்க. அப்ப அந்த பிரதானமான ஊரில் உள்ள பெரிய பெரிய பள்ளி வாசல்களுடைய ஆலோசனைகளையும் மீறி, அல்லது ஜும்மா இரண்டு செய்யறதாக இருந்தால் அதற்குள்ள நிபந்தனைகளை அதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அப்படியான இடங்கள்ல சில சில ஜும்மாக்களை ஆரம்பிச்சிட்டாங்க. தெளிவாக வருது சிக்குகள, காரணம் இல்லாமல் ஒரு ஊர்ல ரெண்டு ஜும்மா நடத்தியலாம், பின்னால வரும். அப்படி நடத்தினால் முதல் ஜும்மா ஆரம்பிக்கப்பட்டது இருக்குதே, முதலாவது ஜும்மா ஆரம்பிக்கப்பட்ட ஜும்மா மட்டும்தான் கபூலா கூடும், மற்றதெல்லாம் கூடாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் இருந்தாலும் கூட அவருக்கு ஜும்மா நிர்பந்தத்தில் கிடையாது, அவர் இருக்கிற இடத்துல துஹரத் தொழுதுட்டு போக வேண்டியது. அவில்லதி யஸ்தாது மரதுஹு ஷித்தத்தன் பிஹுதூரி, அந்த நோய் வந்து அதிகமாக அவருக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படியான நோயாளிகள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர்களுக்கு அந்த ஜும்மாவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சும்மா சின்ன தலைவலி, சின்னோரு வருத்தம், கொஞ்சம் தடுமல் மாதிரி இருக்குது, அப்படியான சின்ன சின்ன வருத்தங்கள் அல்ல. அவர் அங்க வந்தால் நோய் அதிகரிக்கும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. எஸ்தாது மரதுஹு ஷித்தத்தன் பிஹுதூரி, அந்த ஜும்மாவுக்கு ஆதராகி அந்த உறவர் 45 நிமிஷம் 50 நிமிஷம் அந்த இடத்துல வந்து மக்களோடு மக்களாக உட்கார்ந்து இருக்கிறது சிரமம், அந்த கிரௌடுக்குள்ள வந்துவிட்டு போவது சிரமம், அப்படியான நிலைகள் இருக்குது. அப்படியான கட்டங்கள் உள்ள நோயாளிகளுக்கு என்ன செய்ய தேவையில்லை, ஜும்மா வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இருக்கிற இடத்திலிருந்து அந்த நோயாளி தொழ வேண்டிய விதத்தில் அந்த தொழுகை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். துஹரா வயுல்ஹக்கு பில் மரீதி அஷ்ஷக்ஸுல்லதி யுமர்ரிதுஹு வயஹ்திமுஹு, இந்த நோயாளியோட இன்னும் ஒருத்தர் சான்ஸ் கொடுக்குது இஸ்லாம், அந்த நோயாளியை கண்காணிக்கிற ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். அந்த நோயாளியில வேலைகளை அவருக்கு சுயமாக செஞ்சு கொள்ள இயலாது, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போக இயலாது, இவர் தான் என்ன செய்யணும், அதுக்குள்ள ஏற்பாட்டை செய்யணும். அவர் கொஞ்சம் சில நேரம் தடமாற பார்ப்பார், அந்த நேரம் அவரை கண்ட்ரோல் பண்ணணும், அல்லது பக்கத்தில் யாரும் இல்லாட்டி அவர் பதட்டப்படுவார், டென்ஷன் ஆகுவார், ஒரு பயந்த சுபாவம், வேற என்னமாவது தேடிக்கிடுவார், யாரு சரி பக்கத்தில் இருந்தே ஆகணும். அப்ப ஒரு ஜும்மா விதியாக்கப்பட்ட ஒரு ஆண் தான் அங்கினைக்கு நிக்கணும், காரணம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ஒன்றுக்கு நிப்பாட்டிக்கிறாங்க, கட்டாயம் பக்கத்தில் ஒருத்தர் நிக்கணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கட்டங்கள் அந்த நோயாளிக்காக உதவி செய்யக்கூடியவர், ஒருத்தர் இல்லாமல் தனியாக இருக்க முடியாத அளவுக்குள்ள நோயாளிகளை கண்காணிக்கக்கூடியவருக்கும் ஜும்மா கடமை இல்லை, அல்ல அங்கேயும் சலுகை கொடுத்திருக்கிறார். அவரை கொண்டு வர வலா யூஜது மையப்பூ மக்காமஹு ஹிலால தஹாபிஹி இலசலா ஒன்றிக்குது. இப்ப அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒருத்தர் ஒரு கூலிக்கு வாடகைக்கு எடுத்து ஒரு மணித்தியாலம் முன்னர் மணித்தியாலம் நாம் வரும் வரைக்கும் இன்னின்ன வேலைகளை கடமைகளை இவருக்கு கச்சிதமா நீங்க செய்யணும் என்று ஏற்பாடு செய்ய முடியுமான ஒரு சூழல் இருந்தால் அந்த ஏற்பாட்டை செஞ்சுட்டு இவர் ஜும்மாக்கு வரணும். அதுக்கும் அமைப்பில் ஒன்று அது கூலி கொடுத்து வைக்கணும், கூலி கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, அல்லது நம்பிக்கையான உத்தர வைக்கணும், அவர் நம்பிக்கையான உத்தர கிடைக்கிறாரும் இல்லை என்ற ஒரு கட்டம் இருந்தால் தான் இவரை சான்ஸ். அப்படி இல்லைன்னு எல்லாரும் மீக்கிறாங்க பரவாயில்லன்னு சும்மா நோமலா என்ன செய்ய இயலாது, சர்வ சாதாரணமா நினைச்சு ஜும்மாவுடைய தொழுகையை விட்டுவிட இயலாது. அப்படியாக அந்த நோயாளிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர் குடும்பத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதும் இல்லை. சவா உன் காணல் முமர்வு கதீபன் நம்லா, அவர் சொந்தக்காரராக இருக்கலாம் அல்லது வேறொத்தராக இருக்கலாம், அந்த நோயாளி தன்னுடைய சொந்தத்தில் உள்ளவராகத்தான் இருக்கணும் என்றில், சாதாரண ஒரு முஸ்லீம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், அவருக்கு ஹெல்ப்பா நாங்க இருக்கிறோம், வேற யாரும் இல்லை, விட்டுட்டு வர முடியாது என்ற அமைப்பு இருந்தாலும் கூட இவருக்கும் என்ன செய்யலாம், சலுகை எடுக்கலாம். அந்த ஜும்மா வந்து என்ன செய்யும், இவருக்கும் சலுகைகள் கொடுக்குது, வர வேண்டிய அவசியம் இல்லை, அவரும் துஹர தொழுது கொள்ளும். ஏழாவது நிபந்தனை அல் இகாமத்து பிமஹல்லில் ஜும்மா, எந்த ஏரியாவில் ஜும்மா நடக்குதோ அதுல முக்கியமானவராக இருக்கும். ஒரு சஃபராளிக்கு வந்து ஜும்மா கடமை, ஒரு பிரயாணி ஆகுமான சஃபர் செய்திருக்கிறார், தூர பயணத்தில் இருக்கிறார், சில நேரம் சில எங்களை ஹஜ்ஜுடைய பயணங்களே வெள்ளிக்கிழமைக்கு புரிந்துடும், இந்த ஃபிளைட் அப்படித்தான் ஷெடியூல் அமைகிறமா, உதாரணத்துக்கு நான் வெள்ளிக்கிழமை காலையில 11 மணிக்கு ஃபிளைட் அல்லது 3 மணிக்கு ஃபிளைட் மாதிரி, அப்ப அந்த நேரம் 3 ஹவருக்கு முந்தைய ஏர்போர்ட் போகணும், அந்த நேரம் அப்ப ஜும்மா இல்லை. இந்த சஃபர் மாதிரி இக்கட்டான நிலைமைகள் வந்தால் அவருக்கு ஜும்மா கடமை இல்லை, அவருக்கும் என்னது, ஜும்மா வந்து இக்கட்டான கட்டங்கள்ல ஆகுமான சஃபராக இருக்கணும், பாவத்திற்கான சஃபராக இருக்க கூடாது என்றெல்லாம் அந்த சஃபருடைய பாடத்துல நாங்க படிச்சிருக்கிறோம். அப்படியான அமைப்புல இல்லாம அவர் ஊர்ல முக்கியமாக இருக்கணும், அவருக்கு தான் என்னது இந்த ஜும்மா கடமை. இதுக்கெல்லாம் இப்ப சொல்லப்பட்ட 7 நிபந்தனைகளுக்கும் ஆதாரமாக பின்னால சில ஹதீசுகள் வருது. முதலாவது நிபந்தனைனா ஜும்மா தொழுகிறவர் அவருக்கு யாருக்கு ஜும்மா கடமை, முஸ்லீமுக்கு தான் கடமை, அவர் முஸ்லீமாக இருக்கணும், அவர் பருவமடைந்திருக்கணும். மூன்றாவது அவர் புத்தி சுயாதீனம் உள்ளவராக இருக்கணும். நாலாவது முழு சுதந்திரமாக, அது இந்த காலத்தில் இல்லை, அடிமையாக இல்லாமல் சுதந்திரமானவராக இருக்கணும். ஆணாக இருக்கணும், அவர் உடல் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கணும், அந்த ஊர்ல முக்கியமாக இருக்கணும், சஃபராளியாக இல்லாம முக்கியமாக இருக்கணும். இவருக்கு தான் ஜும்மா கடமை. சஃபராளிகளுக்கு சலுகை, நோம்ப விடுற சலுகைக்குது, பிரயாணத்துல கூட்டு ஜம்மு செய்யற சலுகைகளிக்குது. எனவே இந்த ஏழு நிபந்தனைகள் இதுக்குள்ள ஆதாரமா ஹதீஸ் கொண்டு வராங்க. அபூதாவுதில் 1068 ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்அத்து ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின் ஃபீ ஜமாஅஹ் இல்லா அர்பாத். எல்லாருக்குமே ஒரு ஜமாத்தில் இருக்கிற, ஒரு மஹல்லாவில் ஒரு ஊரில் இருக்கிற அத்துணை முஸ்லிம்களுக்கும் ஜும்மா கட்டாய கடமை. நான்கு சாராரை தவிர அப்துன் மம்லூக், ஆரம்பத்தில் சொன்ன அடிமைகளுக்கு கிடையாது, அவிம்ராத்துன் பெண்களுக்கு கிடையாது, அவ் சபியுன் சிறுபிள்ளைகளுக்கு கிடையாது, அவ் மரியதுன் நோயாளிகளுக்கு கிடையாது. இந்த கேட்டகரியில் உள்ளவர்களுக்கு ஜும்மா கடமை இல்லை. இது அல்லாத மற்ற அத்துணை பேருக்கும் ஜும்மா கடமை. என்ன முறைவாயத்தில் வருது, தாரக்குத்துனியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபஅலைஹில் ஜும்ஆ. யாரெல்லாம் அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொள்ளுவார்களோ, மூமின்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஜும்ஆ கட்டாய கடமை. இல்லம் ரஅதன் பெண்களை தவிர, வமுசாஃபிரன் பிரயாணிக்கு இல்ல, வாபுதன் அடிமைக்கு இல்ல, ஓ மரியுதன் நோயாளிக்கு, இந்த நான்கு சாராரையும் தவிர. மேலுள்ள ஹதீஸ்ல நாலு விஷயம் வந்துச்சு, அபுது வந்துச்சு, பெண்கள் இம்ராத் வந்தது, சபி என்ற சிறு பிள்ளை அவருக்கும் ஜும்மா இல்ல, அவு மரீத் நோயாளிக்கு ஜும்மா இல்ல. அப்ப இந்த நாளில் உடுபட்ட ஒன்று பின்னால் உள்ள ஹதீஸ்ல வர்றது முசாஃபிர். இங்களை வந்து உடுபட்டது சபி, அது மேல வந்தே. எனவே இப்படி சொல்லப்பட்ட சிறுவராகவோ இந்த மாதிரியான அமைப்பு இல்லாத மற்ற அத்துணை பேருக்கும் என்ன செய்யப்படும், ஜும்மா கட்டாய கடமையாகிவிடும். இது ஜும்மா வந்து யார் யாருக்கு கடமை என்று வருகின்ற பொழுது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அந்த ஜும்மா வந்து ஷராயித்து ஸிஹ்ஹதிஹா, யார்கிட்ட ஜும்மா கூடும், இந்த ஏழு பேருடைய நிபந்தனைகளுக்குள்ள உள்ள ஜும்மா தொழுதால், ஃபைதா தவஃபரத் ஹாதிஹி ஷுரூத்து சபா வஜபத் ஸலாத்துல் ஜும்ஆ, இந்த ஏழு நிபந்தனைகளுக்குள்ளால் இருக்கிறவங்களுக்கு ஜும்மா கடமையாகும். ஜும்மா என்ன செய்யும், வாஜிபாகிடும். ஆனாலும் கூட இன்னும் நாலு நிபந்தனைகள் இருக்கு. இந்த ஜும்மா கடமையான ஜும்மா, அவருக்கு கடமை அந்த ஜும்மா தொழணும். அந்த ஜும்மாவை நிறைவேற்ற தகுதி உள்ளவர்கள் ஜும்மாவை நிறைவேற்றும் பொழுது அது கூடுமா கூடாதா என்று பார்ப்பதற்கு நாலு நிபந்தனைகள் பூர்த்தியாகும். ஒன்று, ஊர்ல நடக்கிற அந்த ஜும்மாவுடைய பள்ளிவாசல் அந்த தொழுகை நடக்கும், சும்மா மலை தேடி தொழுகிற மாதிரி, அல்லது கிரவுண்டுகளில் பெருநாள் தொழுகிற மாதிரி ஜும்மா தொழுக தொழையலார். அபினியத்தில், அதாவது ஒரு கட்டிடத்திற்குள்ளே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகையை அப்படித்தான் தொழுதிருக்கிறார். சும்மா பாலைவனங்கள்ல, சும்மா கண்ட கண்ட கூடாரங்கள்ல, ஃபலா தஸிஹ்ஹு ஸலாத்துல் ஜும்ஆ ஃபி ஸஹரா வ பைனல் கியாம் வ லா ஃபி கரியத்தில் லா யூஜத் ஃபீஹா 40 ரஜுலன் தஜிபு ஃபி ஹக்கிஹிம் ஸலாத்துல் ஜும்ஆ. இப்படி இடங்கள்ல, சும்மா நினைச்ச நினைச்சமா இடங்கள்ல ஜும்ஆ தொழையலாது. அதுக்காக கட்டப்பட்ட மஸ்ஜிதே ஜாமி, அது வந்து பெரிய அலங்காரம் போட்டு வேலமானம் போட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வக்ஃப் பண்ணப்பட்ட இடத்துல ஜும்ஆ வளமையா நடக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும். அந்த ஜும்மா ஏதோ ஒரு கட்டிடத்துக்குள்ள ஒரு அமைப்பு, பிரம்மாண்டமாய் நாலு தூணை போட்டு மேலால சும்மா கூரையுண்டை போட்டு ஒரு அமைப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஜும்மாவுக்கென்றே ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல அந்த ஜும்மா வந்து நிலைநாட்டப்பட வேண்டும். அடுத்தது, அந்த ஊர்ல வந்து பின்னால வரும் எத்தனை பேர் இருக்கணும் என்பதெல்லாம் பின்னால சப்ஜெக்ட்ல வரும். இரண்டாவது ஷரத்து தான் அது, அல்லா யக்கில்லல் அததுல்லதி துகாமு பிஹி ஸலாத்துல் ஜும்ஆ அன் 40 ரஜுலன் மின் அஹ்லில் ஜும்ஆ. சொல்லப்பட்ட அந்த ஏழு நிபந்தனைகளோடு இருக்கக்கூடிய 40 பேருக்கு குறையாமல் அந்த ஜும்ஆவுக்கு ஆதராக இருக்கணும். அப்படித்தான், அப்பதான் அந்த ஜும்ஆ கூடும். வஹும் அஸ்-ஸுகூர் அல்-பாலிகூன் அல்-முஸ்தௌதினூன், அந்த 40 பேரும் அந்த ஊர்ல வசிக்கக்கூடியவர்களாக இருக்கும். இடையில கொஞ்சம் பிரயாணிகளும் வந்து சேர்ந்திருக்கிறாங்க, அவங்களும் வயசுக்கு வந்து எல்லா தகுதியும் நீக்குது. ஆனா அந்த 40 பேரோட அவங்களும் சேர்த்தாதான், அவங்க ஒரு 5 பேர் இருக்கிறாங்க என்றாலும் கூட அங்க ஜும்மா இல்லை, 40 பேர் இருக்கணும். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் ரிவாயத் செய்யப்பட்ட ஹதீஸ் பைஹக்கியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மதத்தி சுன்னத்து அன்ன ஃபீ குல்லி 40 ஃபமா ஃபௌக ஜாலிக ஜும்மாத், ஒவ்வொரு 40 அல்லது 40 மேற்பட்ட உள்ளவங்களுக்குத்தான் ஜும்மா, அப்படித்தான் சுன்னத்தாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்ல வருது காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அபு தாவூதுல பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ், அன் அவ்வலு மன் ஜம்மா பிஹிம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போக கொஞ்சம் முன்னால மக்காவில் இருக்கும் பொழுதே ஜும்மா கடமையாயிருச்சு. ஆனா மக்காவில் அந்த ஜும்மாவை தொழுது கொள்ளக்கூடிய அமைப்பில் பகிரங்கமாக இஸ்லாத்தை தெளிவுபடுத்தி வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலைமையில் மதீனாவுக்கு போன பிறகுதான் அந்த ஜும்மாவை தொழுகை ஆரம்பிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போக முன்னால் அஸ்அத் இப்னு ஸுரார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஜும்மா தொழுகை மதீனால முத ஆரம்பிச்சாங்க. அப்ப முதலாவது ஆரம்பிச்ச நேரம் வகானு யௌம இதின் 40, அந்த முதல் ஜும்மாவுல பங்கு பெற்றவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தா 40 பேர் இருந்தார். அதனால்தான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி கூட ஜும்மா தொழுகை ஜும்மா அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் 40 பேர் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவுல எங்கேயாவது ஒளிச்சு ஒளிச்சு தொலை இருந்துச்சு, இருக்கிறவங்களை சேர்ந்து ரகசியமா தாரு அடுக்கம்ல சேர்ந்து ஒன்று கூடுற மாதிரி அப்படியே கட்டாயம் எண்ணிக்கை பிரச்சனை ஒன்று இல்லை என்று இருந்து அங்க செஞ்சிருப்பான். அங்க செய்யல் என்ற 40 பேர் சேர்ந்துக்கிறேல, ஒரே அடியா 40 பேர் இருக்கல, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருந்தான். அதுவும் ஹபஷா அங்க இங்க பல பேர் ஹிஜ்ரத்தும் போயிருந்தான். எப்ப 40 கவுண்ட் வந்து வருகிறதோ அப்பதான் அந்த ஜும்மா மதீனாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில மதீனால நடந்த முதலாவது ஜும்மா 40 பேர், ஆக குறைய ஒரு கிரௌட் ஜும்மாவுக்கு சேர்ந்ததும் அவ்வளவுதான். ஹதீஸ பின்பற்ற சரியான ஒரு ஆளாக இருந்தால் இதை அவர்கள் ஆதாரமாக எடுக்க வேண்டும் என்பது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கொள்கை. இந்த ஹதீஸ் அதற்கு ஆதாரமாக எடுத்திருக்கிறாங்க. எனவே 40 பேர் குறைஞ்சிருச்சுன்னா அவங்க ஜும்மா இல்ல அவங்க துஹரத் தந்துள்ள. அப்ப ஜும்மா யாருக்கு சிஹத் ஆகும் என்றுதான் இது. ஜும்மாக்கு கடமையான 7 நிபந்தனைகள் மீக்குது. ஆனா இந்த 7 நிபந்தனைகளை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க, 40 பேர் இல்லைன்னா அங்க ஜும்மா இல்ல. சரியான பேணுதலான பக்குவமான ஒரு அமைப்பு வந்து அப்படித்தான். 40 பேர் இருந்தால் தான் என்ன செய்யணும், ஜும்மா கூடும். அந்த ஜும்மா நடைபெறுகின்ற இடத்திலே அவர்கள் சேர்ந்து அந்த ஜும்மாவை தொழணும். உண்மையிலே அப்படித்தான். இப்ப ஏட்டிக்காக இருக்கணும்டா விசேஷமாக அது ஜும்மா பள்ளியா தான் இருக்கணும்ன்றதுதான் வார மெயினா. ஜும்மா பள்ளி தான் ஒரிஜினல், எல்லா அமல்களும் அங்க சம்பூர்ணமா நடக்கிற இடம் தான் மஸ்ஜிதே ஜாமி. எல்லாம் நடக்குது ஜும்மா மட்டும் இல்ல என்ற அமைப்பினால அந்த பள்ளிக்கு மவுசு குறையுது. குறையுதுண்டா அந்த பள்ளியில தொழுகிற ஜமா தொழுகையை விட அதிகமான பேர் சேர்ந்து தொழுகிற ஜமா தொழுகை சிறப்பு கூட. அது அப்படித்தான் ஏற்பாடு. எனவே இந்த விஷயத்துல நாம் கவனத்தில் இருக்கணும். 3வது நிபந்தனை அன் துகாம ஃபி வக்தி துஹர், ஜும்மா தொழுகை. இப்ப சமீபத்தில் ஒரு இயக்கம் ஒன்று தோண்டிக்கிறது, காலையில் 9 மணிக்கே ஜும்மா முடிச்சிடும். என்ன மணிக்கு காலையில 9 மணிக்கு, அதுக்கும் எங்கேயாவது யார்டையாவது வீட்டுக்குள்ள ஏன்னா பகிரங்கம் எங்காம அடிச்சு விரட்டிட்டுருவாங்களே ஒளிச்சொலிச்சு. இதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் உருவாகப்படாதுன்னு தான் இப்படி சட்டம் எழுதப்பட்டு. ஒரு ஊர்ல வந்து ஒரு ஊருண்டா ஒரு கட்டுப்பாடு இக்கணும், கட்டுக்கோப்பிக்கணும், கம்பெடு தாக்கல் எல்லாம் வேட்டைக்காரனம் ஆகினா ஒன்று செய்யலாம் போயிட்டு ஒன்று செய்யலாம் போய். அப்ப அதனாலதான் துஹருடைய நேரத்துக்கு பாங்க செல்லணும் ஜும்மாவுக்கு. துஹருடைய நேரம் வந்துடும் அந்த துகாம ஃபி வக்து துஹர். இப்ப துஹருடைய நேரம் வந்துச்சு ஃபலோ பாக்க வக்து துஹரி அன்ஹா. இப்ப ஜும்மா தொழுகை இவங்க குஞ்சு சும்மா லேட் ஆயிட்டாங்க, ஜும்மா தொழாம லேட்டாகி லேட்டாகி இப்ப ஜும்மா நடக்கிறதுக்குள்ள டைம் இல்லை. என்ற ரெண்டு கொத்துபா ஜும்மா நிபந்தனை எல்லாம் பின்னால வரும், ஜும்மாவுக்குள்ள ஃபர்துகள் வெள்ளிக்கிழமை. அப்ப அதெல்லாம் சேர்த்து செய்யறதுக்கு டைம் போதா? லுஹரை மட்டும்தான் தொழலாமண்டா, இவங்க லுஹரத்தான் தொழும். பிஅல்லம் யபக மின்ஹுமா யஸ்அஹா வதப அலைஹிம் யுஸல்லுஹா துஹர. ஹுத்துபா நடந்து முடிக்கிற அளவுக்குள்ள நேரம் இல்லை என்ற ஒரு நிலைமை வந்தால் அங்க ஹுத்துபாவோ ஜும்மா தொழுகையோ கிடையாது, அவங்க துஹரத்தான் தொழணும். அப்ப நிபந்தனையில உண்டு தொழுகிற ஜும்மா அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த துஹருடைய நேரம் நுழைந்திருக்கணும். அதுக்கு முன்னால தொழும் கூடாது. ஜும்மா முடிகிற நேரம் லுஹருடைய நேரம் முடிகிற அளவுக்கு பிந்தி செய்யவும் என்னது செய்யவும் கூடாது. இப்ப ஜும்மா தொழுவோம் டக் டக்குன்னு கொஞ்சம் 5 நிமிஷம் மீக்குதுன்னு ஆரம்பிச்சாங்க. எப்படி ஆரம்பிக்கணும்? பெருநாள் கொத்துபா ரெண்டும் தொழுதத்துக்கு போறதானே கொத்துபா ஓதுற. ஜும்மா அப்படி இல்லையே, கொத்துபா முடிஞ்சுதான் தொழுவோம். டக்குனு கொத்துபாவை முடிச்சு தக்பீர் கட்டினாங்க, ஒரு ரக்காத்து போக்குள்ள லுஹருடைய நேரம் போயிருச்சுண்டா. நெய்யத்தை மாத்தி அதை முன்னால ஜும்மாவுடைய சகல அமல்களும் முடிஞ்சிருக்கும், ஹுத்துபா தொழுகை எல்லாம் முடிஞ்சிருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து ஹதீஸ் வந்து சஹாபாக்கள்ட காலத்துல சஹலுபின் சாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மா குன்னா நக்கீலு வலா நத்தகதா இல்லா பஅதல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள் வந்துருச்சுன்னா நாங்க கைலூலா தூங்குறது, பகல் சாப்பாடு அடிக்கிறது எல்லாமே ஜும்மா தொழுது முடிச்சதுக்கு பிறகுதான். அப்போ ஒரு மனுஷன் பகல் சாப்பாடு அடிக்கிற சாதாரண ஒரு மணி ஒன்றரை அதுக்குள்ளதானே, அந்த நேரம் எங்களோட சாப்பாடு எங்களோட தூக்கம் எல்லாமே என்ன நடக்கும், ஜும்மா முடிஞ்சதற்கு பின்னால் தான் நடக்கும். இன்னும் சொல்றாங்க சலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், குன்னா நுஸல்லி மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜும்ஆ ஸும்மா நன்ஸரிஹு வலைஸ லில் ஹைத்தானி தில்லுன் நஸ்தபில்லு ஃபீஹி. ஜும்மா தொழுதுட்டு நாங்கள் போற நேரம், ஜும்மா தொழுதுட்டு நபியோட ஜும்மா தொழுதுட்டு போற நேரம், கட்டப்பட்டிருக்கின்ற மதில் அல்லது அந்த மதில் செவர்களுடைய நிழல் இருக்குதே, இந்த நிழல் வந்து ஒரு ஆள் நிழல் பெறுகின்ற அளவுக்கு இருக்கா, இந்த அந்த உச்சியிலே இருக்கும் சூரியன், சூரியன் உச்சியில் இருக்க போக்குள்ள நடுவுல நின்றா அதுல நிழல் பெருசா விளங்காது. அந்த காலத்துல நிழலை வச்சுத்தான் என்னது எல்லாம் சூரியன் அப்படி சாயிர நேரம் தான் நிழல் அந்த கட்டுக்கு பட்டு மறையும். இப்ப கட்டு பெம்மை இப்படி இருக்கு, சூரியனும் அப்படித்தான் ஈக்கிற இடம் எல்லாம் நடு உச்சி தான் கொடுக்கும். அப்ப அந்த இடத்துக்கு நிழலுக்கு சான்ஸ் இல்லை. ஜும்மா தொழுதுட்டு போற நேரம் நிழல் அப்படித்தான் இருந்தது என்றார். அவ்வளவு வக்தில பின்னால் ஹதீஸ் வருது பாருங்க, ஃபல் அஹாதீஸு ததுல்லு அலா அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கான யுஸல்லிஹா இல்லா ஃபீ வக்தி துஹர் பல் வஃபீ அவ்வலில் வக்த். துஹருடைய நேரத்துல தான் வந்திருக்கிற எல்லா ஹதீஸை பார்த்தாலும் துஹருடைய நேரத்துல தான் ஜும்மா நடந்திருக்கிறது, துஹருடைய நேரத்தில் தான் ஜும்மா நடந்திருக்கிறது. அதே அது அப்படி சொல்றதை விட பல் என்று போட்டு துஹருடைய அவ்வளவு வக்திலே ஜும்மா முடிஞ்சு. எங்களுக்கு நினைச்ச நேரம் ஜும்மாவுக்கு டைம் வைக்கல. பாங்கு சொல்றதோடு இப்ப சவுதி மக்கா மதீனா எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த ரெண்டு பாங்கு சொல்றத 10-20 நிமிஷம் துஹருக்கு பாங்கு செல்ல முந்தையே சொல்லி தயாராக்கிடுவாங்க. அந்த முதலாவது பாங்கை நல்லா பாருங்க, ஒரு 20 நிமிஷம் அரவருக்கு முந்தையே சொல்லிடுவாங்க, சொன்னா எல்லாம் தயாராகிடுவான் ஜும்மா. அடுத்த பாங்கு சொன்ன உடனே இமாம் ஸ்டார்ட் பண்ணிடுவான் மல்ல 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 என்ன செஞ்சிடும். அந்த அவ்வளவு வக்திலே ஜும்மா தொழுக அங்க சம்பூர்ணமாக அது முடிஞ்சிடும். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல இதா நூதி அலி ஸ்வலாத்தி மி யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா விக்ரில்லா. ஒரு நேரத்துக்கு ஒரு பாங்கு தானே, ஒரு நேரத்துக்கு ஒரு தொழுகைக்கு வந்து பிரதானமா ஒரு பாங்கு தான். சுன்னத்தான தஹஜ்ஜுத்துக்கு மட்டும்தான் ரெண்டு பாங்கு சொல்ற அந்த நேரத்து, அதுவும் ஒரு பாங்கு தஹஜ்ஜுத், அடுத்த பாங்கு சுபுக்கு. அது மக்கா மதீனால சொல்லுவாங்க தஹஜ்ஜுத்துக்கு என்று ஒரு பாங்கு நபீர காலத்திலே இருந்துச்சு. இப்ப அசருக்கு வந்து ஒரு பள்ளியில் ஒரு பாங்கு தான் சொல்லும், அப்படித்தானே மகரிபுக்கு ஒரு பாங்கு தான் சொல்லும். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஜும்மாவுடைய நாள்ல அதான் சொல்லப்பட்டு அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லா, அவசரமா போயிடும், வேற எந்த வேலையிலே மிக்க அவசரமா போயிடும், வேற எந்த வேலையிலே மிக்க. அப்ப அதுதான் ஜும்மா, அது முதலாவது நேரம் தொழுகிறது தான் ஜும்மா, முதலாவது தொழுது முடிகிறது தான் கபூலாகும் சிஹத்தாகும். எனவே இதெல்லாம் இந்த அளவுக்கு ஹதீசுகளை கொண்டு வந்து தெளிவாக இதே பாடத்தை தான் இலங்கையிலோ எங்கேயோ இருக்கிற எல்லா மதரசாக்கள்லையும் பாடமாக போதிக்கப்படும். இதுதான் முறை, இதுதான் சட்டம். அதனால ஜும்மாவுக்கு நாங்கள் நினைச்சமாய் லேட்டாக இயலாது. பொறுக்க நான் போகிற ஒரு ஊருக்கு ஊரு பேரை சொல்லல, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. அப்போ போனால் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 140 கிலோமீட்டர் கங்காலேருந்து வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. போயிட்டு பார்த்தா வாகனத்தில் போகிற உத்தரத்தை பாட்டு கேட்டோம், ஜும்மா பள்ளி எங்க பேர் வரப்பாத்துச்சு, பள்ளியில பேர் வந்தா நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க, ஜும்மா பள்ளி எப்படி போகணும்னு. ஜும்மாவுக்கா டைமை பார்த்தாரு, டைமை பார்த்தா 12 மணி கிட்ட ஆகுது, ஒரு 1:30 தான் தொழுவிப்பாங்கன்றார். எத்தனை மணிக்கு அந்த அந்த அளவுக்கு அவர் அதை வந்திக்கிறவர், இவர் ஜும்மாவுக்கு வந்து ஒன்றுமே விளப்பம் இல்லை. நீங்க என்ன இப்ப நேரத்தோடு போற 1:30 போனா போதும், வாழ்க்கையிலே அவர் 1 மணிக்கு முந்தி பள்ளிக்கு போய்த்தில்லைன்றது அர்த்தம். ஆனா இஸ்லாம் சொல்லுது ஜும்மாவுடைய பாங்கு சத்தம் கேட்ட முதல் நேரத்திலே போனாத்தான் அதுக்குள் எல்லா சிறப்பம்சங்களையும் எடுத்துக்கொள்ளே, எல்லா சிறப்பம்சங்களையும் எடுத்துக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த நிபந்தனைகள் எல்லாம் என்ன செய்யணும், இருந்தால் தான் அந்த ஜும்மா கூடும். முதலாவது சொன்னது ஒரு ஜும்மாவுக்கென்று உள்ள அந்த மஸ்ஜிதில் ஒரு கட்டிடத்துடைய அமைப்பில் அந்த ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும், 40 பேருக்கு குறையாமல் இருக்க வேண்டும். மூணாவது துஹருடைய நேரத்தில் அது நடக்கணும், சுருக்கமாக முடிக்கிறேன். நாலாவது அல்லா தத்அத்தல் ஜும்ஆ ஃபீ பலதின் வாஹிதின் பாலமா காணதாலிக்கமும் கிணன், ஒரு ஊருக்குள்ள பல ஜும்மாக்கள் செய்ய இயலாது. உங்களுக்கு 5 நேர தொழுகைக்கு தக்கியாவுக்கு சான்ஸ் தந்தேன், அஞ்சு நேர தொழுகையை தொழுங்க பிரச்சனை. ஆனால் வாரத்திற்கு ஒரு முறை ஜும்மா வந்து எல்லாரும் ஒரு இடத்துல சேரும். இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எதிர்பார்ப்பு. பாருங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க ஜும்மாவுடைய தொழுகையை பத்தி, புகாரியில 860வது ஹதீஸ், முஸ்லிம்ல 847வது ஹதீஸ். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா காலத், கானன்நாசு யன்தாபூன யௌமல் ஜும்அத்தி மின் மனாஸிலிஹிம் வல் அவாலி. ஜும்மாவுடைய நாள் வந்துச்சுண்டா தூர பக்கத்திலிருந்து மக்கள் அப்படியே கட்டம் கட்டமாக வருவாங்க, சாரி சாரியாக வந்து கொண்டே இருப்பாங்க, ஒருவர் பின்னொருவராக வருவாங்க. ஒரு அவாலி, அவாலி என்ற பகுதியில் இருந்து கூட வருவாங்க. அவாலி என்றது மவாலியோ ஷர்கில் மதீனா, மதீனாவுடைய கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அக்ரபுஹா லாபோலி அருபாத்தி அம்யாலி ஔ சலாசத்தி மினல் மதீனாவிலிருந்து மினிமம் 3 மைல் இருக்கும், மினிமம் 3 மைல் அல்லது 4 மைல். அப்ப ஜும்மாவுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த தூரத்திலிருந்து வருவாங்க. எங்கடையும் சின்ன காலத்தில் இன்னைக்கு ஒரு 40 வருஷம் தாண்டி நாட்கள் நல்லா பாருங்க, இந்த கட்டுக்கல பள்ளிவாசல் எங்கிருந்தெல்லாம் ஜும்மாவுக்கு வரணும், தங்கொல்லையிலேருந்து வரணும், ஈரசகரையிலேருந்து வரணும், எங்களை அணிவத்தையிலேருந்து வருவாங்க, போகுடவத்தையிலேருந்து வருவாங்க, ஃபுல்லாய் ஊர்களிலேயும் கூட பெரிய பெரிய பழைய ஜும்மா பள்ளிகளே. அப்ப அங்கிருந்து எல்லாம் வாரதுதான் ஒரு அமைப்பு. அப்படி வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போனா ஆத்மீகத்துல மட்டுமல்ல அவனுக்கு ஹெல்த் சைட்லயும் கூட பெரிய ஆரோக்கியம் உள்ளவராக இருப்பான். அந்த காலத்துல நடந்துதான் போவான், அதாவது புஷ்பை ஸ்கில்ல போவான். அதெல்லாம் இல்லாம போனதுதான் எல்லாம் நோயாளியாகி நடக்கிறதுக்கு சோம்பரம். சில நேரம் ஈக்கும், இப்ப உதாரணமா ஸ்கூலுக்கு 2 மைல் ஈக்கும், வீட்டிலேருந்து எத்தனை மைல் ஈக்கும், 2 மைல் ஈக்கும் ஸ்கூலுக்கு. அப்ப அந்த ஸ்கூல் விட்டு 11 மணிக்கு வந்ததுக்கு பின்னால திரும்ப அந்த ஸ்கூல் கிட்ட தான் ஜும்மா பள்ளியும் ஈக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ஜும்மாவுடைய சுண்ணத்தான குளிப்பையும் குளிச்சுட்டு திரும்ப பள்ளிக்கு போயிட்டு நடந்து வந்துதான் எங்களை பழக்கின. எங்க வீட்டுல எல்லாரும் பழையாக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து சப்ஜெக்டே இல்லை. சில பேர் அந்த ஊடு தேடக்குள்ள பள்ளிக்கு தான் பார்க்கு, ஊடு தேடக்குள்ள புரோக்கர் மாதிரி பேசுற நேரம் பள்ளி கிட்ட வாண்டு ஒரு வார்த்தை எல்லாரும் கேட்கிற, அவர் பள்ளிக்கு போறது இல்லாத 2வது. அப்ப புரோக்கர் சொல்லிக்கிறாரு, அவ்வளவு தூரம் இல்லாதியார், 100 ரூபா, இது கொஞ்சம் நாளைக்கு முந்தி நடந்தது, 100 ரூபா தூரம் தான் ஜும்மா பள்ளிக்கு, வீட்டுக்கு 100 ரூபா தூரம் தான். அப்படி டக்குன்னு மகன் பாஞ்சி சொன்னானாம், இது பெரிய படிப்பினைக்குரிய விஷயம் பாருங்க. இந்த டேடா அப்ப மந்த்லி 400 தானே செலவாகுது, புரோக்கரும் பாத்திக்கிறேன்னு அப்படின்னா இந்த ஜும்மாவுக்கு மட்டும்தான் இவர் போற. நம்ம 100 ரூபான்ற போக்குள்ள மாசத்துக்கு 400 ரூபா போய் வாரத்தையும் கணக்கு பார்த்தா 800 ரூபா தானே, மாசத்துக்கு 800 ரூபா தானே போகுதுண்டா. சில பேர் அப்படித்தான் இந்த காலத்துல பழக்கி. அதனால இப்படி இல்லாம ஜும்மா வந்து சும்மா நினைச்ச நினைச்சமாய் ஆரம்பிக்கல. ஹதீஸ்லயே தெளிவா ஃபிக்ஹுல் மன்ஹஜில புகாரியில வருகிறது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, குறைஞ்சது வந்து ஒரு காலம் இருந்துச்சு இந்த எங்கட விளம்பட பகுதி அந்த மாதிரி கட்டங்கள் நாலப்பிட்டிலிருந்து எம்மாத்த கொமைக்கு ஜும்மாவுக்கு வந்திருக்கிறான். நாவலப்பிட்டியிலிருந்து எம்மாத்து கொமைக்கு ஜும்மாவுக்கு, அந்த காலத்தில் ஆட்களும் குறவு, க்ரௌடும் குறவு, அப்படி சேர்வை உண்டிக்குது தேவை, க்ரௌட் கூட, பள்ளிவாசல் இடமும் போதாது, பள்ளிவாசல் இடமும் போதா, ஊரு மிச்சம் பறந்து விரிஞ்சிருச்சு கிலோமீட்டர் கணக்கு, முந்தி மாதிரி இப்ப எல்லாரும் ஹெல்த் ஆரோக்கியம் இல்லை, அதிகமான பேருக்கு நடந்து போகலா, சின்ன பிள்ளைகளை ரோட்ல அனுப்பலா, கூட்டிகம் போறதுக்கு அமைப்பு இல்லை, இடையில ஒரு ஆறு குடிக்கிறது, அல்லது இடையில ஒரு மாற்று மதத்துடைய ஒரு பெரிய ஒரு பஜார் ஒன்று, அதெல்லாம் தாண்டித்தான் போகணும். தூர பகுதியில் இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்தா ஏதாவது குழப்பமான சிச்சுவேஷன்ல பெண்களுக்கான பாதுகாப்பும் கூடாது, போதாத அமைப்புல இருக்கும். அப்ப அதுக்குள்ள அமைப்புல நியாயமான ஃபேமிலியை மீக்கிறாங்க, ஒரு 500 600 அல்லது 400 ஃபேமிலிக்கு மேல் இருக்கிறாங்க, எல்லாம் ஊர்வாசி, ஒரு தேவைன்னு வருகிறது என்பதை கருத்தில் எடுத்து அந்த பகுதியில் ஒரு உலமாக்களுடைய ஆலோசனையோட செய்யறது வேற விஷயம். ஆனால் பொதுவாக ஜும்மாண்டு வந்தாலே பெரியோர் இஸ்லாமிய சின்னம் வெளிப்படுத்தப்படும் என்பதுதான் அந்த நோக்கம். இந்த 4 நிபந்தனைகளும் அந்த ஜும்மாவுடைய தொழுகை கூடுவதற்காக வேண்டி கடைபிடிக்கப்பட வேண்டிய நிபந்தனைகள். இன்னும் ஜும்மாவுடைய பாடம் முடியல, இன்ஷால்லா தொடர்ந்து போகும். எனவே இந்த விடயங்கள் இந்த சஃப்ல, இந்த வகுப்புல உங்களுக்கு சரியா புரியாட்டியும் கூட எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. ஆரியம் வந்து அழகாக அதை கேட்டு நாங்க விஷயங்களை விளங்கி செயல்பட உறுதி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹு பிஹம்தி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.